ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு 9 அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
9 அதிகாரமாகிய ஐந்தெழுத்து அருளிலை அதிகாரத்தை குருவர்களாலே சிந்திக்க இருக்கிறோம். ஐந்தெழுத்து அருள்நிலை, அதாவது ஐவகைப்பட்ட திருவெழுத்தாகிய அருளினது முறைமை. ஐந்தெழுத்தாகிய அருளின் நிலை, ஐந்தெழுத்து நிலை என்று கூட ஆசிரியர் தலைப்பு வைக்கவில்லை, ஐந்தெழுத்து அருள் நிலை என்று வைத்தார். அப்போ ஐந்தெழுத்தையே அருள் என்று குறிப்பிடுகின்றார்கள் நிரம்பலிங்க தேசிகருடைய உரை அவ்வாறு கூறுகின்றது. ஐந்தெழுத்தாகிய அருள் பாருங்க, 4 அதிகாரத்தில் அருளது நிலை என்று தலைப்பு கொடுத்திருந்தார். அருளது நிலை, அதிலே சிவபெருமானுடைய திருவுருளை பற்றி விளக்கினார். இங்க என்ன சொன்னார்கள், ஐந்தெழுத்து அருள் நிலை என்று சொல்கின்றார். அப்போ முன்னால சொன்னது சிவபெருமானுடைய காதாண்மிய சக்தியாகிய திருவருள், இங்க சொல்வது ஐந்தெழுத்து மந்திரம். இந்த அதிகாரத்தில் 10 பாடல்களையும் ஐந்தெழுத்து மந்திரத்தை தான் சிறப்பித்து சொல்கின்றார்கள். அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தையும் என்ன சொன்னார்கள், அருள் என்று சொன்னார்கள். அதான் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஐந்தெழுத்தையும் அருள் என்றே சொன்னார்கள். ஏனென்றால் ஐந்தெழுத்திற்கும் திருவருளுக்கும் நாம் வேற்றுமை பார்க்க கூடாது. ஐந்தெழுத்தே நமக்கு திருவருளை வழங்கும். முத்தியம் எப்போது கிடைக்கும், திருவருளால் கிடைக்கும். அந்த திருவருள் ஞானாசிரியின் மூலமாக குருவருளாக வரும். ஞானாசிரியனை பெற வேண்டும் என்றால் சரியக்கிரியோகங்களை நாம் இயற்ற வேண்டும். சரியக்கிரியோகங்களை ஏற்ற வேண்டும் என்றால் தீக்கை பெற வேண்டும். தீக்கை வெற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், ஐந்தெழுத்தை சிந்திக்க வேண்டும். கடைசியில பார்த்து அங்கதான் முடியும். அப்ப இந்த ஐந்தெழுத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால், சைவத்துக்குள்ளே ஒருவன் நுழைகின்றான் என்றால் நுழைவு தீக்கை பெற வேண்டும். அது சமய தீக்கை. அந்த நுழைவு தீக்கையாக சமய தீக்கையிலும் ஐந்தெழுத்து சிந்தனையே. சைவத்திலே அடியெழுத்து வைப்பவருக்கும் அஞ்செழுத்தே துணை. அது மேன்மேலும் வளர்ந்து கிரியை யோகம் போன்ற தொண்டுகளை இயற்றுவோரும் ஐந்தெழுத்தை சிந்திக்கின்றார்கள். அந்த சரியக்கிரியவங்களை எல்லாம் நிறைவு செய்து ஞான நிலை அடையும் பொழுதும், அந்த ஞான நிலையிலே பழகும் போதும், ஞான நிலையினை பழகும் போதும் அஞ்செழுத்தே சிந்திக்கின்றார்கள். அதான் உபராசு சொல்கின்ற அஞ்செழுத்து. அதுதான் இது என்னும் அஞ்செழுத்தே. இந்த அஞ்செழுத்து என்ன, ஞான சாதம், ஞான வழிபாடு. அதான் முத்தியை மிகவும் நெருங்கிவிட்டார்கள், ஞான நெறியில் வழிபடுகின்றார்கள். வழிபட்டு முத்தியே பெறப்போகின்றார்கள். அப்படி ஞான நெறியிலே பயின்று முத்தி அடையத்தக்க நிலையிலே இருக்கும் பொழுதும் அஞ்செழுத்துதான். அந்த முத்தியை அடைந்த பிறகு இங்கே சீவன் முத்தராக இருக்கின்றார்களே, அவர்களுக்கும் அஞ்செழுத்து சிந்தனை அவசியம். ஆக ஒரு இலக்கை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கின்ற அந்த நுழைவு தீக்கை பெறுவதிலும் அஞ்செழுத்து சிந்தனை தான். முடிவான இந்த இலக்கை எய்தி சீவனுத்தனாக விளங்கிய பிறகும் அஞ்செழுத்தே துணையாக இருக்கின்றது என்றால் அந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையை நம்மால் எடுத்து சொல்ல முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் அஞ்செழுத்து தான். இடைப்பட்ட நிலைகளும் கிரியை யோகம், கிரியாகிய சிவபூசையிலும் யோகமாகிய அகப்பூசையிலும் பின்னால ஞான நிலையில் நின்று செய்யக்கூடிய அந்தரியாக பூசையிலும் எல்லாவற்றிலும் அஞ்செழுத்து. முடிந்த சிவப்பேறு பெற்று சிவனுத்தனாக திகழும் போதும் அஞ்செழுத்து சிந்தனை. ஆகவே அந்த அஞ்செழுத்தை அருள் என்று கூறினார்கள் என்றால் அந்த அஞ்செழுத்து தான் நம்மை அருளோடு சேர்ப்பிப்பது என்பதிலே ஐயப்பாடே கிடையாது. அதான் அருளை சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் அஞ்செழுத்தை சொல்வார்கள். கோத்திரங்களை பார்த்தால் அவருக்கு தெரியும், கோத்திரமும் சாத்திரமும் ஒரே கருத்து தான், முரண்பாடு கிடையாது. முரண்பாடு தோன்றினால் நமக்கு நம்முடைய தவக்குறைவால் தோன்றுகின்றது. தக்கவர்களை அணுகி அந்த முரண்பாட்டை நாம் தான் கலைந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு உரை அளவை தான் மிகவும் பிரதானமானது, ஆகம அளவை. நம்முடைய சாத்திரங்கள் சொல்கின்றன என்பதனாலே மட்டுமே நாம் உடன்படலாம். ஆனால் நமக்கு தோன்றுகின்ற ஐயங்களை களைவதற்குத்தான் அனுமான அளவை வைத்திருக்கின்றார்கள். இந்த செய்தி மாபாடியத்திலே மாதவ சிவஞானிகள் கூறுவது. ஆகையினாலே கோத்திரங்களை நாம் கண்ணுற்றோம் என்றால் ஒரு உண்மையினை உணரலாம். எம்பெருமானுடைய திருவடியை சொல்லக்கூடிய இடங்களிலே அஞ்செழுத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் எம்பெருமானுடைய திருவடி என்பது என்ன, அவன் திருவருள் தான், திருவருளைத்தான் திருவடி என்கின்றார்கள். அந்த நிலையிலே வைத்து அஞ்செழுத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஸ்தோத்திரங்களிலே. அதனாலதான் அந்த அஞ்செழுத்துக்கும் எம்பெருமான் திருவடிக்கும் திருவருளுக்கும் வேற்றுமையிலே ஆகினாலே இங்கு அஞ்சலத்தை சொல்லும்பொழுது அஞ்செழுத்தாகிய அருள் என்றே சொன்னார்கள். அஞ்செழுத்து அருள் நிலை என்று சொன்னார்கள். கோத்திரங்களிலே அதற்கு நாம் சான்று பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பலைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்ற அரிய நூல் ஒன்றினை செய்துள்ளார்கள். பதிகம் 10 பாடல்கள் தான். ஆனால் அந்த 10 பாடல்களிலே ஒவ்வொரு பாடலும் சைவ சித்தாந்தம் பயில்வோருக்கும் பயின்று ஒரு பெருநிலையினை அடைந்தோருக்கும் எல்லோருக்கும் மிக மிக இன்பம் செய்வதாக அமைந்துள்ளது. மிகச்சிறந்த நூலாகும். அந்த அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே ஒரு பாடலிலே அவர்கள் சொல்வார்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கீழான நிலையிலே அடியேன் இருந்து வருகின்றேன், நீதான் உய்ய கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். முன்னைமலம் என்ற என்னும் ஒரு பேய் பிடித்து, முன்னைமலம், முன்னை என்பது அனாதிய குறி, அனாதிமலமாகிய ஆணவமலம், அது பேய், அதன் வசத்துல தான் நம்ம வச்சிருக்கோம். முன்னைமலம் என்னும் ஒரு பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறி அரவு சுற்றி, இருவினையாகிய இரண்டு முதிர்ந்த அரவுகள் சுற்றி வளைத்துக் கொண்டன. முன்னைமலம் என்னும் ஒரு பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறி, முதிர்ந்த வெறி அரவு சுற்றி முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி வந்தவிழ்த்த. அதாவது ஒரு கடல்ல விழுந்தவன் அதிலிருந்து கரையறான்னு நினைச்சா அதுல ஒரு சுழி ஏற்பட்டது என்றால் அந்த சுழி மேலும் மேலும் அந்த கடலுக்குள்ளேயே அவனை தள்ளிவிடும். அதுபோல பிறவியிலிருந்து கரையற வேண்டும் நினைச்சா ஏதாவது ஒரு ஆசை, உலகத்திலுள்ள எந்த பொருள் மீதாவது ஒரு ஆசை வந்து மீண்டும் நம்மை பிறவியிலே தள்ளிவிட்டு விடும். எனவே முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி வந்து அவிழ்த்த, மின்னணைய மாதரனும் மகரமியின் ஒரு புறம் விழுங்க, ஐம்பொறிகளான விரல் சுறா ஐந்து வந்து எங்கனும் இழுக்க, நான் வீணிலே நைவதானேன். இப்படி இந்த பிறவி கடலுக்குள்ளே தத்தளித்துக் கொண்டு இரு வினைகளாகிய அறவத்தினாலே சுற்றப்பட்டு ஐம்பொறிகளாகிய சுறாமீன்கள் ஒவ்வொரு பக்கம் என்னை இழுக்கவும் அல்லல் படுகின்றேன். ஆனால் எனக்கும் ஒரு அடைக்கலம் உள்ளது, அந்த ஒரே ஒரு அடைக்கலம் தான், அதனுடைய அவனுடைய திருவடிதான் என்று சிவசக்தியினை போற்றுகின்றார்கள். பொன்னணைய நின் அடி தாமரை தலமலால் புகலிடம் பிரிது காணே, உன்னுடைய பொன் போன்ற தாமரை திருவடிகளை தவிர வேறு புகலிடம் அடியனுக்கு இல்லை என்று சொல்லி பிறவி கடலில் இருந்து கடப்பதற்கு ஒரு தெப்பமாக உதவுவது இறைவனுடைய திருவடி என்று இங்கே மணிவாசக பெருமான் குறிப்பிடுக, நம்முடைய சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள். மணிவாசக பெருமான் அருளி செய்த ஒரு பாட்டை அடிவுற்றித்தான் இந்த பாட்டை அருளி செய்தார் என்பது நாம் உணர முடியும். திருவாசகத்திலே தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து, பவ்வம் என்றால் கடல் தான், பிறவியே கடல் என்றே கூறுகின்றது திருவாசகம். இதை அடிவுற்றித்தான் சிவஞான சுவாமிகளும் பாடி விடினார்கள். தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு, பெரும்பிறவியாகிய கடலுக்குள்ளே அடியேன் மாட்டிக்கொண்டு எவ்வ தடந்திரையால், துன்பமாகிய பெரிய அலையினாலே நான் அடிக்கப்பட்டு பற்றொன்றின்றி வேறு அந்த அலை அங்கே இங்கும் துன்ப அலைகள் என்னை அடிக்கின்றன, வீசி எரிகின்றன, எனக்கு பற்றுக்கோடே இல்லை. கனியநேர் துவர்வாயர் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு, பெண்களாகிய வலிய காற்றாலே கலக்கப்பட்டு காமமாகிய சுறாமியினுடைய வாயிலே சிக்கிக் கொண்டு இருக்கின்ற எனக்கு ஒரே புனையாக தெப்பமாக உதவுவது எது என்று குறிப்பிடுகின்றார்கள். அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை என்று குறிப்பிடுகின்றார். அஞ்செழுத்துதான் எனக்கு அங்கு புனையாக உதவுகின்றது. அந்த பிறவி கடலிலே பற்று பற்றாகிய உலகப்பற்றாகிய சுறாவினுடைய வாயிலே சிக்கி தவிக்கின்ற எனக்கு அதிலிருந்து. ஆகவே மணிவாசக பெருமான் சொல்லும் பொழுது பிறவி கடலிலிருந்து உய்வதற்கு ஒரே துணையாக விளங்குவது அஞ்செழுத்து என்றார்கள். நம்முடைய சிவஞான சுவாமிகள் சொல்லும் பொழுது அது இறைவனுடைய திருவடி என்று சொன்னார்கள். ஆகையினாலே இறைவனுடைய திருவடி என்பது திருவருள் தானே. ஆகவே திருவருளை சொல்ல இடத்திலே அஞ்செழுத்தை சொல்லுகின்றன கோத்திரங்கள் எல்லாம். இரண்டும் அவ்வளவு நெருங்கியவை என்பதை திருவாசகத்தின் தொடக்கத்தை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அஞ்செழுத்து அவனுடைய திருவடி பேற்றை வழங்கக்கூடியது. ஆகையினாலே இரண்டையும் இணைத்தே சொன்னார்கள். ஆகையினால்தான் அஞ்செழுத்து அருள் என்று ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் என்பதை நாம் இவ்வாறு சிந்தித்து உணர்ந்தால் அது நலம் பயக்கும். முதற் குரட்பாவிலே சொல்கின்றார்கள், அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகின், தெரிய புகின் என்பதை நாம் முதலிலே வைத்துக் கொள்ளலாம். தெரிய புகின் ஆராய புகுந்தால் என்ன உண்மை விளங்கும்? அருள் நூலும், அதாவது அருட்சார்புடையவர்கள் அவர்களை சத்தினிபாதர்கள் என்பார்கள். அந்த சத்தினிபாதர்களுக்குரிய நூல் ஆகமங்கள், சிவாகமங்கள். அந்த சிவாகமங்களைத்தான் அருள் நூல் என்று குறிப்பிட்டார். ஆரணம், அடுத்தால் ஆரணமும் என்றார்கள். ஆரணம் என்பது வேதம், வேதமும் அல்லாதும். இந்த சிவாகமும் வேதமும் அல்லாத பிற நூல்களும் என்ன நூல்கள் என்று சொன்னால், ஐந்தின் பொருள் நூல், ஐந்தெழுத்தின் பொருளை சொல்லக்கூடிய நூல்கள் என்றார். அங்க தலைமை நூல்களாகிய வேத நூல், சைவ நூல் என்று இரண்டே நூல்கள் என்று சித்தியார் சொல்வது போல, தலைமைப்பாடு பொருந்திய ஈசனுடைய திருவாக்காகிய ருக்காதி சதுர்வேதங்களும் காமிகமாதி 28 சிவாகமங்களும் ஆகிய இந்த நூல்களாக இருந்தாலும் சரி, அல்லது இவற்றின் வழிவந்த நூல்களாக சார்பு நூல்களாக இருந்தாலும் சரி, இவை எல்லாமே எந்த கருத்தை சொல்லுகின்றன? அஞ்செழுத்தின் பொருளை விரித்து சொல்கின்றன. அப்ப நமக்கு தெரிகின்ற உண்மை என்ன? இந்த நூல் கருத்துக்கள் அனைத்தும் அஞ்செழுத்திலே திரண்டு விளங்குகின்றன. அதைத்தான் சிவஞான போத சிறப்பு பாயிரத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது மாபாடியத்திலே பெரும்பெயர் கடவுள் என்று அந்த சிறப்பு பாயிரத்திலே வருகின்ற இடத்திலே, பெரும்பெயர் என்பது மகா வாக்கியத்தை குறிக்கும், அஞ்செழுத்தையும் குறிக்கும் என்று நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அருள் செய்கின்றார். ஆகவே மகா வாக்கியம் என்பது வேத உபநிடதங்களிலே உள்ளது. அந்த மகா வாக்கியம் அஞ்செழுத்தின் பொருளையே சொல்கின்றது என்று சொன்னார் சொல்லி இந்த குரட்பாவினை மாபாடியத்திலே அந்த இடத்திலே மேற்கோள் காட்டுகின்றார்கள். அருள்நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரியக்கூடிய இந்த குரட்பா சரியான இடத்துல மேற்கோள் மிக சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது. பெரும்பயன் என்று சொல்லும் பொழுது எல்லா ஞான நூல் கருத்துகளும் தன்பால் திரண்டு இருக்கின்ற பெயர், அதான் பெரும்பயன். அதை மகா வாக்கியம் ஓரிடத்திலே மகா வாக்கியம், ஆகமத்திலே அஞ்செழுத்து. ஆகவே எல்லாம் அஞ்செழுத்தின் பொருளை விளக்கி கூறுபவைதான் என்பதை மிகச் சிறப்பாக அங்கே குறிப்பிட்டார்கள். இந்த கருத்தை தான் மெய்கண்ட நாயனாருடைய அருமை மாணாக்கராகிய நேரடி மாணாக்கராகிய மனவாசன் கடந்தாரும், அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும், யாவைக்கும் அப்பாலா மோனந்த மாமுத்தியும் என்று குறிப்பிட்டார்கள். ஆகையினாலே எல்லா வைநூல்களினுடைய கருத்துக்களும் அஞ்செழுத்தின் கருத்தையே விரித்துச் சொல்வதனால் எல்லா விஞ்ஞான நூல்களும் அஞ்செழுத்தில் அடங்கும் என்ற அரிய உண்மையினை இந்த குரட்பாவிலே 2 அடிகளில் அங்கு 4 அடிகள் கொண்ட நேரிசை வெண்பாவாக உண்மை விளக்கம் கூறிய கருத்தை, 2 அடிகள் கொண்ட குரல் வெண்பாவாக, எல்லாம் அதுவும் வெண்பாதான் இதுவும் வெண்பாதான், உண்மை விளக்கம் 4 அடி வெண்பா, இது 2 அடி வெண்பா, இது 4 அடி கொண்ட வெண்பா, அது நேரிசை வெண்பா என்பார்கள், இது 2 அடிகளை கொண்ட குரல் வெண்பா. ஆக இவ்வாறு எல்லா நூற்பொருள்களும் அஞ்செழுத்தை தான் சொல்கின்றன என்று கூறிய ஆசிரியர், இன்னும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் பரசமய நூல்கள் கூட இந்த சொல்கின்ற கருத்துக்கள் கூட இந்த அஞ்செழுத்தில் ஏதாவது ஒன்றில் அடங்கும், ஒரு பகுதியாக அடங்கும். இதில் இல்லாததை யாரும் சொல்லிட முடியாது, ஏன்னா இது அனைத்து பொருள்களையும் உட்கொண்டது அஞ்செழுத்து. இனி அடுத்த குரட்பாவிலே அருமையாக கூறுவார்கள், இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உரநிற்கும் ஓங்காரத்துள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஓங்காரத்துள் என்னெல்லாம் இருக்கின்றன? ஓங்காரம் என்று சொல்லப்படுவது அஞ்செழுத்தை தான். நம்முடைய ஆதீன வித்வான் சிவத்திரு வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நகரம் முதலிய இந்த அஞ்செழுத்துகள் இருக்கின்றனவே சிவ மூலமந்திரமாகிய அஞ்செழுத்திலே நகரம் மகரம் சிகரம் மகரம் எகரம் என்ற 5 எழுத்துக்கள் இருக்கின்றனவே, இந்த 5 எழுத்துக்கள் வேறு 5 எழுத்துக்களை அவற்றிலிருந்து தோன்றியவை, சூக்கமான 5 எழுத்துகள் உள்ளன. அந்த சூக்கமான 5 எழுத்துகள் எவென்றால் அகரம் உகரம் மகரம் விந்து நாதம், அது பிரணவம் தான் நாம் அறிவோம். சிவஞான போத உதாரண வாக்கிலே சொல்லப்பட்டுள்ளது செய்தி, அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற 5 வந்து பிரணவம் என்ற உண்மை அங்கே கூறப்பட்டுள்ளது. நாதம் உளவடிவா நாடில் பிரணவமா என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அந்த 5 அகரங்கள் அகரம் உகரம் மகரம் இந்து நாதம் என்ற அந்த 5 அகரங்கள் அந்த சூக்கும அகரங்களில் இருந்துதான் இந்த நகர மகரம் சிகரம் மகரம் யகரம் என்ற சொல்லக்கூடிய ஐந்து எழுத்து மந்திரமானது தோன்றியது என்று எந்த நூல்கள் சொல்கின்றன? பிராசாத தீபம் என்ற நூல் சொல்கின்றது, பத்ததிகளும் சொல்கின்றன என்ற கருத்தினை நம்முடைய ஆதின வித்வானவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆகவே இந்த புரட்பாவிலே அந்த ஐந்து எழுத்தானது பிரணவமாகிய அந்த பிரணவத்தில் வந்து ஓங்காரத்தில் இருப்பவை எவை என்றால் அகர உகர மகரம் என்று மட்டும் சிலர் சொல்வார்கள். ஆனால் விந்து நாதம் என்ற இரண்டையும் சேர்த்து நம்முடைய சிவஞான போதம் சொல்கின்றது. அவையெல்லாம் என்ன என்பதை விளக்கமாக அறிய வேண்டும் என்றால் அவற்றை குருமுகமாக அறிய வேண்டும் என்றுதான் உரையாசிரியர்கள் எல்லாம் தெரிவிக்கின்றார்கள். பிரணவ பொருளை எல்லாம் குருமுகமாக அறிய வேண்டும். ஆகவே பிரணவம் மிக சூக்மமானது, அதிலிருந்து அஞ்சு எழுத்து வருகின்றது. உண்மை விளக்கத்தை பார்த்தோம் என்றால் அந்த பிரணவத்துக்கும் அஞ்சு எழுத்துக்கும் உள்ள தொடர்பை சொல்லும் பொழுது நடராஜ திருமேனியிலே ஒவ்வொரு அவயவத்தை அஞ்சு எழுத்துகளிலே ஒவ்வொரு எழுத்தாக சொல்வார்கள். அதிலே உண்மை விளக்கத்திலே சொல்வார்கள் அல்லவா, ஆடும் படிகையில் நல் அம்பலத்தான் ஐயனே என்று தொடங்கி நாடும் திருவடியிலே நகரம் என்று திருவடியில் நகரம் சொல்லி வந்து படிப்படியாக சொல்வார். மகரம் உதரம் வளதோல் சிகரம் மகரும் முடியா மகரும் முடி என்று சொல்லி அதிலே அந்த பாடலை சொல்வார். ஆடும் படிகையில் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் வளர்தோல் சிகரம், அதாவது மகரம் உதரம் வளதோல் சிகரம் மகரும் முடி வா என்று சொல்லி சொல்வார்கள். அந்த பாடலை முழுமையாக பார்க்க வேண்டும். ஆடும்படிகள் என்று தொடங்கும் அந்த பாடலை பார்த்தால் நகாரம் முதல் தொடங்கக்கூடிய தூள பஞ்சாக்கர வடிவமாகவும் எம்பெருமான் இருக்கின்றார். அடுத்த பாடலை பார்த்தால் சிகாரம் முதல் தொடங்கக்கூடிய சூக்ம பஞ்சாக்கர வடிவமாகவும் எம்பெருமான் இருக்கின்றார். அந்த செய்தான் நமக்கு வேண்டும். அந்த முறைப்படி எம்பெருமானுடைய திருமேனி அஞ்சு எழுத்தால் அமைந்திருக்கின்றது என்ற உண்மை விளக்கத்திலே உணர்த்தப்படுகின்றது. அந்த நடராஜ பெருமானுக்கு சூழ்ந்துள்ள அவருக்கு பின்னால் அமைந்துள்ள அந்த திருவாசியானது ஓங்காரம் என்று அங்க உண்மை விளக்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஓங்காரமே நல் திருவாசி என்ற உண்மை விளக்க பாடலே சொல்லப்பட்டுள்ளது. திருவாசியை ஓங்காரம் என்று சொல்லி அந்த திருவாசியினுடைய பின்னணியில் இருக்கின்ற சிவபெருமானுடைய திருமேனியை அஞ்சு எழுத்து என்று சொல்லும்பொழுது அந்த ஓங்காரமாகிய பிரணவத்திற்கும் அஞ்சலுக்கும் உரிய அந்த நெருங்கிய சம்பந்தத்தை நாம் உணரலாம். எனவே இந்த இடத்திலே ஓங்காரம் என்றே அஞ்சலுத்தி சொல்ல வேண்டிய இடத்திலே ஓங்காரம் என்றே சொல்லிவிட்டார்கள் திருவருட்பையன் ஆசிரியர். உணர்ந்து பார்க்க வேண்டியது அஞ்செழுத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் சொல்வார்கள். அதான் சிறப்பு. இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி ஐந்து சொல்லிவிட்டார். இறை என்பது சிவம், அது சிகாரமாகிய எழுத்தினாலே சிவம் குறிக்கப்படுகின்றது. அப்புறம் சக்தி, இது அருட்சக்தி, மகாரமாகிய எழுத்தினாலே அருட்சக்தி குறிக்கப்படுகின்றது. அப்புறம் யகரம் வருகின்றது, அது ஆன்மாவை குறிக்கணும், அதை பின்பு சொல்கின்றார்கள். அதற்கு முன்பு மகரத்தினாலே குறிக்கப்படுவது பாசமாகிய பாசத்தில் மூலமான பாசம் எது? ஆணவ மலம் தானே, அதுதான் மகரம். அந்த மானா அஞ்சலத்தில் உள்ள மானா அந்த மகரம் ஆணவ மலத்தை ஆணவ பாசத்தை குறிக்கின்றது. அந்த நகாரம் நானா இருக்கின்றதே அஞ்சலத்தில் உள்ள நானா அந்த நகாரம், அது எழில் மாயை அதாவது அழகுடைத்தாகிய மாயையை குறிக்கின்றது. அதாவது அது திரு துரோதன சக்தியை தான் அவ்வாறு கூறியுள்ளார். ஏன்னா மாயையை வந்து தொழிற்படுத்துவது துரோதன சக்தி தான். துரோதன சக்தியினுடைய இலக்கணம் கூறவே கண்ம மாயைகளின் இலக்கணம் பெறப்படும் என்று ஐந்தாம் சூத்திரத்தில் எழுதுவார்கள் சிவஞான சுவாமிகள். ஆகையினாலே அந்த தொடர்பு பற்றி எழில் மாயை என்று துரோதன சக்தியை குறிப்பிடுகின்றார்கள். அந்த நானா என்று எழுத்தினாலே நகாரத்தினாலே துரோதன சக்தியை குறிப்பிடுகின்றார். ஆக இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி என்ற ஐந்து பொருள்களும் ஐந்து எழுத்துக்களிலே குறிப்பிடப்படுகின்றன. இப்போ ஒவ்வொரு எழுத்துமே ஒரு பொருளை தருகின்றது என்றால் ஒரு அது ஒரு எழுத்தாக இருந்தாலும் பொருளை தந்துவிட்டால் ஒரு அர்த்தத்தை தந்துவிட்டால் அது ஓர் எழுத்தாக இருந்தாலும் அது சொல் தான். அப்ப சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்தாக கூட இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பல எழுத்துக்காக பல எழுத்துகள் இணைந்தும் இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு எழுத்து தனித்தும் இருக்கலாம். என்ன செய்ய வேண்டும்? பொருளை தர வேண்டும். பொருளை தந்துவிட்டால் அது சொல்லுதான், ஒரே ஒரு எழுத்தாக இருந்தாலும் சொல்தான். அதைத்தான் ஓரெழுத்து ஒரு மொழி என்பார்கள். அப்படி 40க்கும் மேற்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி தமிழ் மொழியிலே இருக்கின்றன. இந்த பஞ்சாக்கரத்தினுடைய ஒவ்வொரு அக்கரமும் ஒவ்வொரு எழுத்தும் பொருளை தருவதனாலே ஒவ்வொன்றும் ஒரு சொல். அதைத்தான் அஞ்சு எழுத்து என்று சொல்வது போல அஞ்சு பதம் என்று சொன்னார்கள் சுந்தரமூர்த்தி பெருமான். அந்தியும் நண்பர்களும் அஞ்சு பதஞ்சொல்லி என்று தம்முடைய தேவாரத்திலே குறிப்பிட்டார்கள். இந்த பிரணவம், இந்த பஞ்சாக்கரம், அஞ்சு எழுத்து, இவையெல்லாம் எந்த மொழி சொற்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், அப்பொழுதுதான் நம்முடைய ஆகமத்திலே தெளிவாக இருக்கின்றது அஞ்சு எழுத்து. அந்த ஆகமத்தின் வழி நின்றுதான் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் சொல்கின்றன. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று சொல்லியிருக்கின்றார். ஆனாலும் இக்காலத்திலே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுவதனாலே அதனை திட்டவட்டமாக நாம் வரையறுக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அது இந்த குறட்பா நமக்கு நன்கு துணை செய்கின்றது. ஏன்னா அஞ்சு எழுத்தை ஓங்காரம் என்றே சொல்லியிருக்கின்றார்கள். ஓங்காரத்துக்கும் அஞ்சு எழுத்துக்கும் உள்ள தொடர்பை நன்கு சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள். போத்திர வழி நின்றுதான் இந்த திருவருட்பயில பல குறட்பாக்கள், தேவார சொல்லாட்சிகள், திருவாசக சொல்லாட்சிகள் வெளிப்படையாக அமைந்துள்ளன. திருமுறை வழிநின்றுதான் சொல்கின்றார்கள். இந்த குறட்பாவிலே ஓங்காரம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அஞ்சு எழுத்து. அப்போ இந்த ஓங்காரம் என்ற சொல் என்னவென்று நாம் பார்த்தாலே போதுமானது. அதாவது அந்த பிரணவத்தை ஓங்காரம் என்று சொல்கின்றோம். அந்த காரச்சாரியின்றி ஓம் என்றும் சொல்லி வருகின்றோம். ஓம் என்று மறைவயில்வார் என்று தேவாரம் சொல்கின்றது. போற்றியோ நமச்சிவாய, அதற்கு கூட விளக்கம் சொல்லும்போது போற்றியோ நமச்சிவாய என்பது அங்கே குறைந்து போற்றியோ நமச்சிவாய என்று இருக்கின்றது என்று விளக்கம் கொடுப்பார். ஓங்காரத்தை சொல்லும்பொழுது உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று திருவாசகம் சொல்கின்றது. ஆகவே ஓம் என்று மறைவில்வார் என்று தனியாகவும் பிரணவம் சொல்லப்பட்டுள்ளது. காரச்சாரியை சேர்த்து ஓங்காரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏன் இந்த ஓங்காரம், அந்த காரம் ஏன் சேர்க்கிறோம் என்றால், அந்த காரத்துக்கு தனியாக பொருள் கிடையாது. அப்போ அவர் சொல்லுக்கு வலிமை சேர்ப்பதற்காக சேர்த்து சொல்கின்றோம். தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் எழுத்துச்சாரியைகள் மூன்று உள்ளன. ஏன்னா எழுத்த தனியாக சொல்வது வந்து கொஞ்சம் சொல்வதற்கு அவ்வளவு எளிதாகவும் ரொம்ப சொல்வதற்கு ரொம்ப வசதியாகவும் இருக்காது. ஆ க என்று இப்படி சொல்லி விடுறது. அப்ப ஆன்னு சொல்ல வேண்டியதுல அகரம் அப்படின்னு சொன்னா சொல்வதற்கு ஈஸியா இருக்கும். அகரம்னா என்ன? ஆதான். இந்த காலத்துல நாம என்ன பேச்சு வழக்கில் ஆனா அப்படின்றது. ஆனா ஆனான்னு சொல்லி எழுத்து வழக்கில் எழுத மாட்டான். இந்த ஆன்னு சொல்றத வந்து நாம ஆனான்னு சொல்லுவேன். அதை நூல்கள் என்ன சொல்லிட்டு அகரம். அப்ப அந்த ஆ கூட கரம் என்ற ஒன்றை சேர்த்து விட்டார்கள், அகரம்னு ஆயிட்டது. அந்த கரம் என்பது என்ன? அந்த கரம் என்பதற்கு பொருள் கிடையாது. அதை சாரியை என்று சொல்வார்கள். அது எழுத்துக்களுக்கு, எழுத்துக்களை சொல்வதற்கு உதவியாக அதனை சேர்க்கின்றார்கள். எழுத்துக்களுக்கு வலிமை ஊட்டுவன என்று சொல்வார்கள். ஆகவே அகரம் பார். அந்த கரம் என்பது எழுத்துச்சாரியை. வள்ளுவ பெருமானே அகர முதல எழுத்தெல்லாம், ஆனாதான் எழுத்துக்கள் முதல்னு சொல்ல வரார். இப்ப ஆனான்னு நாம சொல்றோமே அந்த இடத்துல அகரம்னு சொன்னார். கரம் என்பது சாரியை, எழுத்துச்சாரி. இப்படி எழுத்துச்சாரியை, இந்த கரம் என்பது மட்டுமல்ல, மூன்று எழுத்துச்சாரிகள் தமிழ் மொழி சொல்கின்றது, தொல்காப்பியம் சொல்கின்றது. எழுத்துச்சாரிகள் மூன்று, கரம், இன்னொன்று காரம், இன்னொன்று கான். அப்போ நாம அகரம்னு சொல்லலாம், அகாரம்னு சொல்லலாம். காரச்சாரியை சேர்த்தா ஆ கூட காரச்சாரி சேர்த்தா அகாரம் தான். கரச்சாரி சேர்த்தா அகரம். வள்ளுவர் கரச்சாரி சேர்த்து அகரம்னு சொன்னார். நம்முடைய திருவருட்பயன் ஆசிரியரும் ஆனாவோடு கரச்சாரி சேர்த்து அகர உயிர் போல் அகரன் தொடங்கினார். சிவஞான போத உதாரணம் என்ற அகார உகாரம். ஆ கூட காரச்சாரி சேர்த்து அகாரம்னு சொன்னது. கான் சாரியை அரிதா பார்க்கலாம், இலக்கண சூத்திரங்கள்ல பார்க்கலாம். நம்ம யக்கான் நக்கான் வரும். யக்கான் என்னது யானா, நக்கான் என்னது நானா. அந்த கான் என்பது என்ன? அது அது வந்து எழுத்துச்சாரி. கரம் காரம் போல அதுவும் எழுத்துச்சாரி. ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், தமிழ் மொழியிலே கரம் என்ற சாரியையோ காரம் என்ற சாரியையோ வந்தால் எழுத்துக்களுக்கு தான் வரும், சொற்களுக்கு வராது. சொற்களுக்கு கரச்சாரியையோ காரச்சாரியோ தமிழிலே சொல்லவில்லை. சொல்வது சரியாக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஆகவே கரச்சாரியையோ காரச்சாரியையோ எழுத்துக்களுக்குத்தான் தொல்காப்பியம் முதலிய தலையாய தமிழ் இலக்கண நூல்களை சொல்லப்பட்டிருக்க சொற்களுக்கு சொல்லவில்லை. எழுத்துக்கும் சொல்லுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுத்து வந்து பொருளை தராது, அது எழுத்து மாத்திரமா தான் இருக்கும். சொல் என்பது என்ன? பொருளை தர வேண்டும், அர்த்தத்தை தந்தால் அது சொல். ஓர் எழுத்தாக கூட இருக்கலாம், அர்த்தத்தை தந்தால் சொல் என்று குறிப்பிட்டேன். இப்ப ஈ என்ற எழுத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த ஈ என்பது ஒரு எழுத்து, அது தமிழ் மொழியிலே உயிர் எழுத்துக்களிலே ஒன்று, அது நெடில் என்று சொல்லலாம். ஆனால் அது என்ன செய்யும்? பொருளையும் தரும். ஈ என்ற அந்த சிறு பூச்சியை அது குறிப்பிடும், பொருளையும் தரும். அப்போ நம்ம இடத்துக்கு ஏற்றபடி பொருள் கொள்ளணும். ஈ என்பது ஒரு நெடில் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அது ஈங்கிற பூச்சியை குறிக்கல, அது எந்த எழுத்தை குறிக்கின்றது? ஈ என்பது ஒரு உயிர் எழுத்து அப்படின்னும் போது அது எழுத்தைத்தான் குறிக்கின்றது. அது சொல்லாக இருந்து அங்க அந்த பூச்சியை உணர்த்தவில்லை. ஈ பறக்கிறதுன்னு எழுதுனா ஒரு வாக்கியத்தை எழுதுனா அந்த இடத்துல அந்த ஈ வந்து நெடுநெழுத்தை குறிக்கவில்லை, அது ஈ ஆகி அந்த பூச்சியாக பொருளை தருகின்றது. அந்த வாக்கியத்துல அது சொல்லாக விளங்குகின்றது. ஈ என்பது ஒரு உயிரெழுத்து என்ற வாக்கியத்திலே அந்த ஈ ஆனது எழுத்தாக மாத்திரம் விளங்குகின்றது. ஈ பறக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த ஈ என்ற எழுத்தானது பொருளை தந்து சொல்லாக விளங்குகின்றது. இப்போ இது கூட காரச்சாரியை சேர்த்தீங்கன்னு நெடில் கூட காரச்சாரியை தான் சேர்க்கலாம், காரச்சாரி சேர்க்கிறார். குறில் கூட கரமும் சேர்க்கலாம், காரம் அகரம் திருடலாம், அகாரம் திருடலாம். ஆனா ஆவண்ணா கூட காரச்சாரி ஆகாரம் தான் ஆகாரம் சொல்லவிடும், ஊகாரம் ஈகாரம். இப்ப இந்த ஈ என்ற எழுத்தோட நீங்க காரச்சாரியை சேர்த்து விட்டீர்கள் என்றால் ஈகாரம் அப்படின்னு ஆயிரும். இப்போ அது எது ஈகாரம்னு சொல்லிட்டீங்கன்னா அது எழுத்தைத்தான் குறிக்கும், ஈ அண்ணா என்ற எழுத்தைத்தான் குறிக்கும். அது சொல்லாக விளங்கி அந்த ஈங்கிற பூச்சியை குறிக்காது. அப்ப நாம என்ன சொல்ல முடியாது, ஈகாரம் பறக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஈ பறக்கிறது சொல்லலாம், ஈகாரம் பறக்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காரச்சாரியை சேர்த்து விட்டால் அது அப்புறம் சொல்லாகாது, எழுத்தாகத்தான் விளங்கும். ஏனென்றால் காரச்சாரியை எழுத்துக்குத்தான் சேர்க்கப்படும், சொல்லுக்கு சேர்க்கப்படாது. இப்ப பிரணவத்தை பார்ப்போம், ஓம் என்ற பிரணவத்தை பார்ப்போம். ஓம் என்பது ஒரு மந்திரம் என்று எல்லா நூலும் சொல்லுங்க, அது நமக்கு வெளிப்படை, அது மந்திரம். மந்திரம் என்றாலே அது பொருள் உடையது, பொருளை தருவது, பொருளை தந்தாலே அது சொல். ஆகவே அந்த பிரணவமாகிய அந்த ஓம் என்ற சொல்லுக்கு காரச்சாரியை சேர்கின்றது என்றால் தமிழிலே சொற்களுக்கு காரச்சாரியை சேர்க்கும் மரபு இலக்கண நூலிலே சொல்லப்படவில்லை. மிக வெளிப்படையாக காரச்சாரியை எழுத்துச்சாரியை என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சொற்களுக்கு காரச்சாரியை வழங்குவதில்லை, வழங்கினால் ஆம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம ஆங்காரம் சொல்லுவோமா? ஒருத்தட்ட ஆம்னு பேசின இடத்துல ஆங்காரம்னு சொல்லுவீங்க, அவர் என்ன நினைப்பாரு, என்னையா ஆங்காரம் தான் நினைப்பாரு. இப்படியா இதுக்கு இதான் வழினா ஆம் சொல்லலாம், ஆங்காரம் சொன்னீங்கன்னா. ஏன்னா காரச்சாரியை சேர்த்து சொல்லுகின்ற வழக்கு தமிழிலே சொற்களுக்கு சேர்க்கின்ற வழக்கு இல்லை. ஆனால் இங்கே இந்த பிரணவத்தோடு காரச்சாரியை சேர்ந்துள்ளது என்பது பற்றியே அந்த பிரணவமானது வடமொழி என்பது நமக்கு தெளிவா. ஏன்னா இதுல வந்து நமக்கு எந்த மொழியா என்பது மிக முக்கியமானது அன்று, ஆனால் எது உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நாம் அந்த ஆகம நூல்களையோ அவ சார்ந்த மற்ற வடமொழி சைவத்தான நூல்களையோ நாம் தள்ளிவிட முடியாது என்ற ஒரு காரணத்திற்காக நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நூல்களுக்கும் நம்முடைய தமிழ் திருமுறை மிகுந்த சாத்திரங்களும் நெருங்கிய ஒற்றுமை உடையவை, இரண்டும் ஒரே கருத்தை தான் சொல்கின்றன என்ற தெளிவை பெறுவதற்காகத்தான் இங்கே அடியன் அந்த உண்மையினை விளக்க வந்தது. ஏனென்றால் பலரும் இலக்கண சான்றுகளோ இலக்கிய மேற்கோள்களோ எதுவும் காட்டாமல் இது இந்த மொழி சூழ் அது அந்த மொழி சூழ் என்று எழுதி சொல்கின்றார்கள். ஆனால் எதனையும் நாம் ஆராய்ந்து துணிய வேண்டும் என்ற ஒரு செய்தியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஓங்காரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அஞ்செழுத்திலே ஐந்து பொருள்கள் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை தருகின்றது. ஆகவே அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றால் அதன் உண்மையை இந்த இரண்டாவது உரட்பாதையை நாம் பார்க்கின்றோம். எவையெல்லாம் இருக்கின்றன இந்த அஞ்செழுத்துகளிலே என்று பார்த்தோம் என்றால் சிவம் விளங்குகின்றது, அதுதான் சி என்ற எழுத்தினாலே குறிக்கப்படுகின்றது. சிவம் வா என்ற எழுத்தானது அந்த சிவசக்தியினை அருட்சக்தியினை குறிக்கின்றது, அம்மை அம்மையாரை குறிக்கின்றது வா என்ற எழுத்து. அப்புறம் மா என்ற எழுத்து இருக்கின்றதே அது ஆணவமலமாகிய பாசத்தை குறிக்கின்றது. ந என்ற எழுத்து திரோதான சக்தியை குறிப்பிடுகின்றது. அப்புறம் யா என்பது ஆன்மாவை குறிப்பிடுகிறது. அது கடைசியில சொன்னார், ஆன்மா சிவம் அருள் இந்த வழியிலையும் நிற்கும், அப்புறம் ஆணவமலம் திரோதான சக்தி இந்த வழியிலையும் நிற்கும், ரெண்டு வழியிலையும் நிற்கும். அதனால் அதை தனியாக சொன்னார்கள். மேலும் அடுத்த பாடலிலே ஊன நடனம் ஞான நடனம் என்று சொல்லி இருக்கின்றார்கள், அதற்கு இயைபுபட இங்கே சொல்லி வைத்தார்கள் என்று நாம் கொள்ளலாம். அடுத்த பாடல் வரும்பொழுது நமக்கு ஏன் இந்த முறையிலே சொன்னார்கள் என்பது நன்கு விளங்கும். இப்போது நாம் பார்த்த கருத்து என்னவென்றால் இந்த ஆன்மாவானது ஆணவமலத்தின் வழியிலும் திரோதான சக்தியினுடைய வழியிலும் இருந்ததென்றால் அதுதான் ஆன்மாவுக்கு பெத்த நிலை, கட்டு நிலை என்று சொல்வார்கள். வினைகளை பெருக்கி பிறவியிலே உழன்று வருகின்ற நிலை. அப்படி இல்லாமல் அருட்சக்தி வழியிலும் அதன் வாயிலாக சிவத்தின் வழியிலும் நின்றதென்றால் அது முத்தி நிலை. ஆகவே பெத்த நிலையில் உள்ள ஆன்மாவை முத்தி நிலைக்கு உயர்த்துவது கரை சேர்ப்பது அஞ்செழுத்து என்ற உண்மையினை இந்த இரண்டாவது குரட்பாவிலே மிக அழகாக வைத்துள்ளார்கள். ஆகவே அந்த அஞ்செழுத்திலே இறை சக்தி பாசம் எழில்மாயி ஆகிய துரோதான சக்தி ஆன்மா இந்த ஐந்தும் நிற்கின்றன. இதே கருத்து பல சாத்திரங்களில் சொல்லப்படுகின்றது. திருவெழுத்து அஞ்சில் ஆன்மா திரோதம் மாசு அருள் சிவம் என்று சொல்லி சிவபிரகாசம் கூறுகின்றது. இந்த அஞ்சு குறுகளும் திருவெழுத்து அஞ்சில் இருக்கின்றன என்று கூறுகின்றது. அதே ஆசிரியர் தான் இந்த நூலையும் அருள் செய்துள்ளார். இந்த நூலிலும் அந்த செய்தியினை சொல்கின்றார். ஆனால் அந்த இடத்துல திருவெழுத்து அஞ்சு சொன்னார்கள் சிவபிரகாசத்துல. இங்க ஓங்காரம்னு சொல்லி ஓங்காரமும் அஞ்சு எழுத்து ஒன்றுதான் என்ற உண்மையினை பரவித்தார்கள். அதான் ஒரே கதை. அங்க சொன்னதுதானே இங்கேயும் சொல்லியிருக்கார். நம்ம சிவபிரகாசத்துல பாத்துட்டோமே அப்படின்னா ஒவ்வொரு நூலையும் நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்றால் ஒன்றுல வந்து இளைமறை காய்மறையா உள்ள செய்தி இன்னொன்றுல வெளிப்படையா இருக்கும். ஆகவே எல்லா நூல்களையும் நாம் சிந்திக்க வேண்டும்.